தேவனுடைய கிருபையினாலே இந்த நாளிலும் நாம் சீர்திருத்தத்தினுடைய நாளை நாம் நினைவு கூறும்படியாக இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 506 ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் கழிந்து தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நாம் இந்த சீர்திருத்தத்தை சிந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு பெரிய கிருபை. ரப்ப நினைவு கூறுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிருபை. என்னுடைய சிந்தனைக்கு ஆதாரமாக எரேமியாவினுடைய புஸ்தகம் 9:23-24 நாம் சிந்திக்கலாம். எரேமியாவினுடைய புஸ்தகம் 9:23-24 நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பது மேன்மை பாராட்டல் என்று சொல்லும் பொழுது அது கிறிஸ்து ஒருவருக்கே பொருந்தும். இன்னை நாள் சிந்தனைக்காக நம்மளுடைய இந்த 5 சோலாஸ்ல நம்ம சிந்தனைக்காக கடந்த வாரத்தில் கிருபை மட்டுமே விசுவாசம் மட்டுமே இன்று நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே நாம் கிறிஸ்து மட்டுமே இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடந்த வாரத்தில் சாயங்கால நேரத்தில் அந்த அறிமுகத்தை அநேக பேர் நீங்கள் கேட்கல, ஒருவேளை மறுபடியும் அதை நினைவுபடுத்தும்படியாக ஒரு சின்ன ஒரு பின்னணி, எப்படி இந்த நிலை வந்தது, எப்படி சரித்திரத்தில் இந்த சீர்திருத்தம் என்பது ஏற்பட்டது, சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் முடியாத வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய உபத்திரவம் ஏற்பட்டது. அது மிக குறிப்பாக ரோமர்களால் மிகப்பெரிய உபத்திரவம் ஏற்பட்டது. ரோம பேரரசன் தன்னைதான் வணங்கணும்னா, தன்னைதான் கடவுள்னா, ராயனை வணங்காதவனா கொல்லப்படணும்னா, ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றார், ராயனை வணங்காம அநேகர் தங்கள் உயிரை விட்டாங்க, நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சாங்க, நிறைய பேர் ஊரை விட்டு ஓடினாங்க. அநேக நேரங்களில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரகசியமாக பூமிக்கு அடியில காடுகள்ல தான் ஆராதனையும் நடந்துச்சு. அப்படிப்பட்ட உபத்திரவத்தை நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கெல்லாம் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட உபத்திரவங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்படவே கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு சூழல். கிறிஸ்தவர்கள் ரொம்ப சாதாரணமாக மிருகத்துக்கும் தீய்க்கும் தலை வெட்டப்படுதலுக்கும் ரொம்ப சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏசுதாமையான ஆண்டவர் என்பதை சொல்வதற்காக, ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கடவுள் என்பதை அவர்கள் மறித்து உயிர்த்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற கடவுள் என்பதை சொல்வதற்காக அவ்வளோ பிரயாசம், அவ்வளோ போராட்டங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்தவம் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்ட நிலையில நீ பாத்தீங்கன்னா, சபையினுடைய முற்பிதாக்கள் எல்லாம் போலிகார்ப் அப்படின்னு சொல்றவர், அவரை 88 வயசுல கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா, சிங்கத்துக்கு இரையாக்குனாங்க. வேதக்க மறுதலி கிறிஸ்துவ மறுதலின்னு சொன்னப்பெல்லாம் சிங்கத்துல போட்டு சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுச்சு. அநேகர் தீயிலிட்டு கொளுத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலதான் கிட்டத்தட்ட 3வது நூற்றாண்டுல கான்ஸ்டன்டைன் என்கிறவன் ஒரு கனவுக்காரர். அந்த கனவுல வந்து ஒரு கிராஸ் அது அவன் கண்ணில் படுது. கனவுல அதை எடுத்துட்டு போறப்போ உனக்கு பெரிய ஜெயம் கிடைக்குது. இது யார் இந்த கிராஸை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இது கிறிஸ்தவர்கள் தான் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டா கிறிஸ்தவர்களை தான் கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த கூடாதுன்னு சொன்னதுனால எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்துட்டான். இப்ப நாடே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவம் மதமாக மாறிவிட்டது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி மத வந்து கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இல்லாம போச்சு. ரட்சிக்கப்படாதவன் திருச்சபைக்குள்ள சேர ஆரம்பிச்சான். சேர ஆரம்பிச்ச பிற்பாடு ஒரு காலகட்டத்தில் போப் இன்னசென்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து பிஷப் இல்லாம எந்த விதமான தீர்மானத்தையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். யாரு? போப் நம் ஒன்னு இன்னசென்ட், அவன் பேர், அவன் பேர் இன்னசென்ட். பிஷப்போடைய அனுமதி இல்லாம சபைகள்ல எந்த விதமான தீர்மானமும் எடுக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது 425 AD போப் ஜோஸ்மோஸ் என்கிறவன் வந்து ரோமினுடைய தீர்மானத்தை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னான். போப்பை எந்த விதமாக கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். 5th century 440 AD போப் லியோ 1 சபைகள் ரோம பிரதிநிதிகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். 600-800 AD லியோ, போப் லியோ மூன்றாவது அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஸ்டேட்டும் சர்ச்சும் ஒண்ணுன்னு சொன்னான். சபை ஒன்று, ஆடும் ஒன்று அப்படின்னு சொல்லி அறிவிச்சாச்சு. அதுல அந்த சரித்திரத்துல பார்க்கும் பொழுது ஒரு ராஜாவை இந்த போப்பு தன் வீட்டு வாசல்ல ஒரு நாள் படு குளிர்ல நிக்க வச்சிட்டான். யாரு? போப்பு ராஜாவை, நாட்டு அரசனை குளிர்ல தன் குடும்பத்தோட வீட்டு வாசல்ல நிக்க வச்சிருக்கான். அவ்வளவு கொடூரமான ஒரு சூழல் உருவானுச்சு. அதற்கு பின்னால நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, 1000 பாவச்சீட்டை வித்து பாவ மன்னிப்பு சொல்லிட்டான். முத சபைக்கு தலைவர்னு சொன்னான், அடுத்தது நாட்டுக்கு தலைவர்னு சொன்னான், மூணாவது என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, பாவ மன்னிப்பு சீட்டை வித்து நான் தான் கடவுள்ட்டான். இதான் ரோமன் கத்தோலிசிசம். நீங்க ரோமன் கத்தோலிசிசத்தை வந்து சும்மா சாதாரணமான நினைச்சிடாதீங்க. ரோமன் கத்தோலிசிசத்தை போல மிக மோசமான, மட்டமான, கிறிஸ்துவுக்கு எதிரான, வேதத்துக்கு எதிரான ஒரு மதம் கிடையவே கிடையாது. மறந்துடாதீங்க, கிட்டத்தட்ட 1320 வேதத்தை வாசிக்கூடாம வச்சிருந்தாங்க. லத்தீன் மொழியில மட்டும்தான் வச்சிருந்தாங்க. லத்தீன் மொழியில மட்டும்தான் வேதம், வேற வேதத்தை யாரும் வாசிக்கவே கூடாது. வேதம் வாசிச்சா நீ உயிரோடு இருக்க மாட்டேன். அவன் வேதத்துக்கு விரோதி, வேத துரோகி, அவ்வளவு மோசமானவன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் வேதம் வாசிச்சா, ஜனங்கள் கேள்வி கேட்டா, ஜனங்கள் சிந்திச்சா, அவன் கொலை செய்யப்படவே. இப்படிதான் அன்றைய நாட்கள்ல கிறிஸ்தவம் இருந்துச்சு. இப்படி இருந்த சூழ்நிலையில தான் இது வேதத்துக்கு முரணானது, வேதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூத்தர், ஜெர்மன்ல பிறந்த மனுஷன், அவங்க சேர்ச்சில், செயின்ட் பீட்டர்ஸ் சேர்ச்சில், விட்டன்பர்க்ல என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புக்கு வேதம் மட்டும் பத்தாது, வேதத்தோட தள்ளுபடி ஆகமங்களை சேர்த்துக்கணும். வேதத்துக்கு கிறிஸ்து மட்டும் பத்தாது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவோட சாக்கிரமந்துகளை செய்யணும். இந்த மாதிரி சாக்கிரமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சாக்கிரமெண்ட்ஸ் செய்யணும். அடுத்தது இன்னும் பல காரியங்களை, மரியாதை ஜபம் பண்ணணும், பரிசுத்தவான்கள்ட்ட ஜபம் பண்ணணும், அப்பதான் நீ ரட்சிக்கப்பட முடியும், அப்பதான் பரலோகம் போக முடியுங்கிற ஒரு காரியத்தையும் சொல்லி வைத்தார். இப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் கர்த்தர் தனது ஜனங்களை எழுப்புறாரு. மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாலே ஜனங்கள் இருந்தாங்க. மார்ட்டின் லூத்தருக்கு முன்னாலே ஜான் விக்லிஃப், சீர்திருத்தத்தினுடைய விடிவெள்ளி, அவர்தான் சீர்திருத்தத்தினுடைய விடிவெள்ளி. அவர் தான் முத முத ஆங்கிலத்துல வேதாக மட்டும் மொழிபெயர்த்து. அதுக்கு பின்னால ஜான் ஹஸ் என்பவர், ஜான் ஹஸ் என்பவர் தான், அவங்க தான் மொரோவியன் மிஷினரிஸ் சொல்லுவாங்க. மொரோவியன் மிஷினரிஸ் அப்படின்னு சொன்னா, மொரோவியர்கள் கிட்டத்தட்ட 100 காலமாக தொடர்ச்சியாக விடாமல் ஜெபிச்சுட்டாங்க. அந்த ஜெபம்னா சீர்திருத்தத்துக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க சபசரித்திரத்தை, மொரோவியன் மிஷினரிஸ். இந்த மொரோவியன் மிஷினரிஸ் மட்டும் எப்படி அப்படின்னு சொன்னா, அவங்க மொரோவியன் மிஷினரிஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சுக்கணும் சரித்திரத்தை, ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு மிஷினரி போனா அப்படின்னு சொன்னா, சும்மா சாதாரணமான இடத்துக்குலாம் சுவிசேஷம் சொல்லலாம் போக மாட்டான். எங்க சுவிசேஷம் சொல்ல முடியாதோ அந்த இடத்துக்கு தான் போவாங்க. எங்க அடிமைகள் இருந்தாங்களோ அந்த அடிமைகள் மத்தியில போய் தன்னை அடிமையா வித்துக்கிட்டு அந்த அடிமைகளுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க.
அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்திய தேசத்துல லடாக் பகுதியில, லடாக் அப்படின்னு சொன்னா இமயமலை உச்சியில பயங்கர குளிர், அந்த இடத்துல யாருமே ஒண்ணுமே போகவே முடியாது. அந்த இடத்துக்கு போய் இன்னைக்கு நம்ம சாப்பிடுற உருளைக்கிழங்கு, ஆப்பிள் எல்லாம் சாப்பிடுறோமே, உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிடுறோமே, இதெல்லாம் யாரு காரணமோ அந்த மொரோவியன் மிஷனரிஸ் அங்க போய் தான் அவன் செஞ்சான், அவன் கற்று கொடுத்துருவான், அவங்க அங்கேயே சுத்திடுவான். அது திரும்பி ஒரு நாள் கூட தன்னுடைய தேசத்துக்கோ தன்னுடைய நாட்டுக்கோ தன்னுடைய திருச்சபைக்கோ ஒரு நாளும் அவன் போக மாட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜான் ஹஸ் மூலமா அந்த சீர்திருத்த காரியங்கள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பின்னதாக தான் மார்ட்டின் லூத்தர், அவர் வந்து அவங்க அப்பா ஒரு நல்ல லாயரா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லாம அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, தன்னை ஒரு மாங்காக, அதாவது மாங்குனா கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணாத துறவியாக ரோமன் கத்தோலிசத்துக்குள்ள போயிருக்காரு. அங்க போனா அவருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லை, அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவர் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. என்ன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குற்ற உணர்வு, நான் செஞ்ச பாவத்தை போக்குவதற்கான வழி என்னன்னே தெரியல. அவர் ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஆக ஒரு நாள் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இங்கே நான் போய் ரோம்ல போய் போப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரோமுக்கு கிட்டத்தட்ட 400 மைல் நடக்கால்நடையாகவே பயணம் பண்ணியிருக்கார் ரோமாபுரிக்கு. அங்க போனப்ப ரோமினுடைய போப்பினுடைய அட்டகாசங்கள் எல்லாம் பார்த்து நொந்து, ஐயையோ இவனுங்கன்னா இப்படி இருக்கிறானுங்கன்னு சொல்லி அப்படி இருக்கிறப்ப அவர் வேத கலாசாலையில் அதாவது நம்மளுடைய பைபிள் ஸ்கூல்ல அவர் டீச்சரா இருக்கிறப்ப ரோமர்களது நிர்வாகம் 1 அதிகாரம் வாசிக்கிறப்பதா அந்த வசனம் அவரை தொட்டது. அவரை தொட்ட வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். ரோமர்களது நிர்வாகம் 1 அதிகாரம், ரோமர்களது நிர்வாகம் 1 அதிகாரம் 17 வசனத்துல ரோமர் 1:17 பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த வசனம் அவரை தொட்டு, அவர் ரட்சிப்பு கிருபையினால விசுவாசத்தினாலன்னு சொல்லி அறிந்து அத என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ரோமன் கத்தோலிசிசத்துக்கு எதிராக அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதுதான் 95 தீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 95 அவர் நம்பின காரியங்களை அன்றைய நாட்கள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி சபையில இருக்கும், அந்த அதை ஒட்டி விட்டா எல்லாரும் வந்து வாசி தெரிஞ்சுக்குவாங்க. அவருக்கு தெரியாது இது பரவும், இது உலகம் முழுசும் போகும்னு அவருக்கு தெரியாது, சும்மா ஒட்டி வச்சாரு. அந்த நாட்கள்ல வந்து அப்பதான் கூட்டன்பர்க் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அச்சியந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. இது வாசிச்சு ஐரோப்பா தேசம் எங்கும் பரவ ஆரம்பித்ததினுடைய விளைவு சீர்திருத்தம் உலகம் முழுவதுமாக பரவிற்று. ஆக இப்படிதான் சீர்திருத்தம் யாருக்கு எதிராக அப்படின்னு சொன்னா, ரோமன் கத்தோலிக்கத்துக்கு எதிராக எழுந்துச்சு. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ரோமன் கத்தோலிக்கனோட சேர்ந்திருக்கிறோம். ரோமன் கத்தோலிக்கமும் நானும் ஒண்ணுன்னு சொல்றோம். ரோமன் கத்தோலிக்கமும் கிறிஸ்தவத்துக்கும் ரோமன் கத்தோலிக்கத்துக்கும் இந்த வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. ரோமன் கத்தோலிசிசம் இந்த 66 புஸ்தகத்தோட 15 புஸ்தகங்களை சேர்த்து தள்ளுபடியாகவும் சேர்த்து அதுவும் வேதத்துக்கு அதிக சமமானதுன்னு சொன்னா, ரோமன் கத்தோலிக்கம் சொன்னா வேதம் மட்டும் பத்தாது, சபையுடைய அதிகாரத்துக்கு நீ கீழ்படியணும்னு சொன்னா, ரோமன் கத்தோலிக்க சொன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவோட சிலுவ மரணம் மட்டும் பத்தாது, அதோட கிரியைகள் சாக்கிரமந்துகளை செய்யணும்னு சொன்னா, பாவத்தை குறிச்சு வித்தியாசமான ஒரு சூழலை சொன்னா, பாவம் ஆதாம் இடத்திலிருந்து மூல பாவம் கிடையாது, பலவீனத்தை தான் பெற்றுக் கொண்டான்னு சொன்னா, மனுஷனுக்கு சுய சித்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாம் எதிரடையாக தான் சீர்திருத்தங்கள் எழும்பப்பட்டுச்சு. மனுஷனுக்கு சித்தம் இருக்கு, மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன இதுதான் இன்னைக்கும் சற்று வித்தியாசமான ஒரு சூழல. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எந்த திருச்சபைகளையும் நீக்கி பாருங்க, இன்னைக்கு ஆகமோசமான காரியங்கள், அதாவது ரோமன் கத்தோலிக்கம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரோமன் கத்தோலிக்கம் பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கிற அந்த பெந்தகோஸ்தே கரிஸ்மெட்டிக்காரனுங்க பண்ற கூத்து அட்டூழியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தை விட்டுட்டான், வேத வாசிப்பு கிடையாது, வேதத்தை எழுந்து நின்று வாசிக்க மாட்டான், வேதத்தை படிக்க மாட்டான். இன்னைக்கு முழுசும் டப்பாங்குத்து, பாட்டு, ஆட்டம், கொண்டாட்டம், அறிவு இல்லாத ஆராதனைங்கிற அறிவற்ற செயல், இதெல்லாம் பாக்குறப்ப கொந்தளிக்கலையா? இதெல்லாம் இந்த சர்ச்சில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு வந்து இது வந்து நான் பிரசங்கம் பண்ணல, இதெல்லாம் பாக்குறப்ப தவற எதிர்க்கிறதுக்கு தான். அன்னைக்கு அந்த மார்ட்டின் லூத்தர் அன்னைக்கு எழுந்து அந்த ரோமன் கத்தோலிக்கனை கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த திருச்சபை உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இன்னைக்கு சீர்திருத்தம் உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவன் 66 புஸ்தகங்கள் கிடையாது, அதுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொன்னா, இயேசுவினுடைய சிலுவை மரணம் மட்டும் பத்தாவது இன்னும் கூடுதல் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் கேட்க மாட்டேறோம். இன்னைக்கு சபை எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்தே காலம் பண்ற அந்நிய பாச பேசலாம், நீ ரட்சிக்கப்படலைங்களா, அயோக்கியத்தனமா இல்லையா நீ பாக்குறப்ப? அபிஷேகம் அபிஷேகம் என்ன அபிஷேகம் அபிஷேகம் என்னன்னு தெரியுமா? அந்நிய பாஷனா எத்தனை வசனம் இருக்குன்னா அவங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் கேட்கிறப்ப இருதயம் கொந்தளிக்கு. இந்த கொந்தளித்ததனுடைய விளைவுகள் தான் அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர், ஜான் கால்வின், ஜான் நாக்ஸ், ஃபெங்கை போன்ற மனிதர்கள் எழும்பினார்கள். ஒரு காலகட்டத்தில் ஜெனிவா எப்படி தீர்மானிச்சு, ஜெனிவா எப்படி தீர்மானிச்சு, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வேத பாட கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. அங்கிருந்து ஜான் நாக்ஸ் செல்வினார். ஜான் நாக்ஸ் செல்வி ஸ்காட்லாந்து அதிர பொண்ணினார். அங்கிருந்து அந்த குயின் இருந்தாலும் ஜெர்மனை சொல்லாதங்களாம், இருந்தாலும் ஜெர்மனா நாடே கெட்டு போயிடும்னா. அந்த ஒரு மனுஷனுடைய ஜபம் ஸ்காட்லாந்து அதிர செய்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசிகள் இன்னைக்கு சபையில காணப்படல, இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் சபைகள காணப்படல. வேதத்தினுடைய மகத்துவத்தை உயர்த்தி பிடிக்க ஆட்கள் இல்ல, வேதம் மட்டுமே சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்ல. இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்தே காரணோட சேர்ந்து இன்னைக்கு சிஎஸ்ஐ காரணம் சேர்ந்து போயிட்டான். எப்படி அந்த சிஎஸ்ஐ சபை உருவானுச்சுன்னு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான் சிஎஸ்ஐ சபைகள்ல என்ன இல்ல, அந்நிய பாஷை இல்ல, அந்நிய பாஷை விளக்கப்படுத்துறவன் இல்ல, தீர்க்கதரிசிகள் இல்ல. யார் சொல்றது, யார் சொல்றது? சபையே இல்லாதவன். அவன் அவனுக்கும் சேர்ச்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, அவன் ஒரு போதகர் கிடையாது, அது ஒரு புறம்போக்கு. ஆனா சிஐசில இருக்கவன் கூப்பிட்டு அங்காள வச்சு பேச வச்சுட்டு இருக்கான். இங்க இருக்கிற அந்த சிஎஸ்ஐ பசுமல்ல சர்ச், நியூ இங்கிலாந்து சர்ச், இதுக்கு பேரு நியூ இங்கிலாந்து சர்ச். யார் வந்தது? யார் வந்து பியூரிட்டன்ஸ் வந்தா? பியூரிட்டன்ஸ் வந்து நியூ இங்கிலாந்து சர்ச் இங்க ஃபார்ம் பண்ணலாம். நம்ம பசுமலையில படிச்சிருக்கீங்களா பிள்ளைங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோ. அந்த சர்ச் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம், இங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அது பியூரிட்டனோட ஒர்க், அது பிரிஸ்பிடேரியனோட ஒர்க். அது அவன் அங்கேயிருந்து வந்து இந்த சத்தியத்தை நம்பினவங்க அங்கேருந்து அமெரிக்காவில் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சு, அங்கேருந்து ஸ்ரீலங்கா வந்து, ஸ்ரீலங்காவில இன்னைக்கு தம் மதுரைக்கு வந்து இங்க பசுமலையில செமினரியில ஆரம்பிச்சு இவ்வளோ செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பெந்தகோஸ்தே ஏற்றத அல்லேலூயா. எதுக்குடா அல்லேலூயா போடுறீங்க நீங்களா? அல்லேலூயா சொல்றது தப்புன்னு சொல்ல வரல, எதுக்கு சொல்லணும் எதுக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு கரிஸ்மேட்டிக் இன்ஃபுளுயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு மக்களை பாதிச்சிருக்கு. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த போலித்தனங்கள் எவ்வளவு கூடி போயிருக்கு, அந்நிய பாஷைகள் எவ்வளவு போலித்தனம் கூடி போயிருக்கு. இதெல்லாம் நினைக்கிறப்ப என்னடா இது, ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி வருத்தமா இருக்கு, வேதனம் மனசுல நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழல் தான் அந்த ரோமன் கத்தோலிக்கத்திலேருந்து உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து நாடு நாடா ஓடி ஓடி நீங்க மாட்டீங்க. விக்லிஃபா டிண்டேலான் எனக்கு ஞாபகம் இல்லை, டிண்டேல் தான் நினைக்கிறேன். டிண்டேல் செத்து போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் கழிச்சு, அதனால மொழி டேட்டாக மட்டும் மொழிபெயர்த்தான்னு சொல்லி 50 வருஷம் கழிச்சு குடிய தோண்டி அந்த எலும்பை எடுத்து எரிச்சிருக்கான்னா அவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வக்கரம் இருந்திருக்கும் பாருங்க ரோமன் கத்தோலிக்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்க இருக்கு? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வேதம் இல்ல, கிறிஸ்தவத்துல வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல. முதலீங்க இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தை நம்ம நம்புறது கிடையாது. போன வார்த்தை நம்ம கேட்டோம், கேட்க போறோம் இல்ல, கேட்க போறோம் வேதம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லி. ரட்சிப்பை குறிச்சதான தெளிவான அறிவு கிடையாது. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இதுதான் அவர் சொல்றாரு. இதான் மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடிச்சார். ரோமர் முதலாம் அதிகாரம் வாசிக்கிறப்ப என்னோட கூட ரோமர் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கணும். ரோமன் கத்தோலிக்கம் சொல்லலாம். இன்னைக்கு கூட நிறைய கரிஸ்மெட்டிக்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன சொல்லறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புக்கு கிறிஸ்து மட்டும் பத்தாது. முதல் காரியம் சொல்றது, ரட்சிப்புக்கு மனுஷன் இடத்துல கடவுளை தெரிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் இருக்குங்களா? பாவிட்ட கடவுளை தெரிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் இருக்குங்களா? மார்ட்டின் லூத்தர் எராஸ்மஸ்க்கு எதிராக பேசுறாரு. உனக்கெல்லாம் மூளை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு அப்படிலாம் கேட்கற மாதிரி இருக்கு. நீ சூழல் அப்படிதான், வேற வழி கிடையாது, அப்படிதான் கேட்கணும். இப்படி நம்ம கேட்கல அப்படின்னு சொன்னா ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க எதோட பிளே பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆத்மாவுடைய ரட்சிப்புல பிளே பண்றான். அந்த ஆத்மா அதாவது கடவுளை அறியாம போச்சுன்னா நரகத்துக்கு போயிடும், நரகத்துக்கு போயிடும். நரகத்துல இருந்து காப்பாத்துறது என்னுடைய வேலை. அதுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன், கிறிஸ்தவுக்கான உயிரை கொடுப்பேன். அந்த வைராக்கியம் இருக்கணும் நீங்க கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு. இப்படி கள்ள போதனைகளை எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு திராணி வேணும், தைரியம் வேணும். எவனுக்கும் அஞ்சக்கூடாது. வேதத்தை மிஞ்சி நம்ம எதுவுமே நம்பது கிடையாது. வேதம் வல்லமை உள்ளது. அவன் சொன்னா ரட்சிப்புக்கு ரோமன் கத்தோலிக்கம் சொன்னான், பாருங்க பாவ சீட்ட இருக்கான், தன்னை கடவுளுக்கு சமமாக்கணும். போப்பு இன்னைக்கும் போப்பு தான் எல்லாருக்கும் ஆண்டு வருமா? போப்ப பார்த்தா கும்பிடுவாங்க. போப்பு ஒரு அயோக்கியன், அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் நரகத்துக்கு போறவன். தெரியுமா உங்களுக்கு? சாமியாரவன், அவன் போதகன் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ரட்சிப்புக்கு மனுஷனுக்கு சுயசித்தம் இருக்கு, ரட்சிப்புக்கு மனுஷனுடைய கிரியை இருக்கு, ரட்சிக்கப்படுறதுக்கு மனுஷன் ஏதாவது செய்யணும். ரோமன் கத்தோலிசிசம் இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தை இயக்கம், ரட்சிக்கப்படுவதற்கு நீ அந்நிய பாஷை பேசலன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. எவ்வளவு அயோக்கியத்தனம், அயோக்கிய வேற ஏதாவது சொல்லிருந்தேன் நான், அயோக்கியத்தனத்துல கேடுகட்ட அயோக்கியத்தனம். இதுக்கு சரித்திரம் இருக்கா? அந்த பெந்தகோஸ்தை இயக்கத்துக்கு சரித்திரம் இருக்கா? 100 வருஷம் கூட கிடையாது. 100 வருஷம் சரித்திரம் கிடையாது. உங்களுக்கு சரித்திரம் வேதபூர்வமான இயேசு கிறிஸ்துவிலிருந்து சரித்திரம் இருக்கு. உங்களுக்கு சும்மா சாதாரணமான விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு மிக நீண்ட சரித்திரத்தை கொண்டவர்கள்லாம், மிக நீண்ட சரித்திரத்தை கொண்டவர்கள். நம்மளுடைய அப்போஸ்தலர்களுடைய விசுவாசத்தை கொண்டவர்கள், நம்முடைய முற்பிதாக்களினுடைய கிரீட் கன்ஃபஷனை கொண்டவர்கள்லாம். இந்த திருச்சபையும் அப்படிதான். இந்த திருச்சபை 1689 விசுவாச அறிக்கையை கொண்டது. இந்த சபையில நீ விசுவாசியா இருக்கணும்னா 1689 விசுவாச அறிக்கையை நீ விசுவாசிச்சு ஆகணும். இல்லன்னா கிடையாது. யூ ஆர் நாட் எ மெம்பர். அது மனசுல வச்சுக்கணும். இதுல எங்கேயாவது பிசுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேர்ச்சில மெம்பர்ஷிப் கிடையாது. வெளியே ஓடிடணும், நிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய முற்பிதாக்கள் இதுக்கு உயிரை கொடுத்துருது, ஜீவனை கொடுத்துருக்கான். என்னுடைய ஆண்டவரை உயர்த்தணுங்கிறதுக்காக இந்த வேதத்துல உயிர் இருக்கு, இந்த வேதத்துல ஜீவன் இருக்கு, இந்த வேதம் ஜீவன் உண்டு. மாட்டி புத்த வேதத்தை படிக்கிறாரு. வேதத்தை படிச்சோடனே அவர் சொல்றாரு, அந்த அப்போஸ்தலன் பவுல் எழுதுன அந்த ரோமர் கழுவ நிருபத்தை பவுலோடைய சிந்தனைகள் பரிசுத்தாமியான எப்படி எழுதியிருந்தாங்க யோசிச்சு படிக்கிறப்ப, அந்த ரோமர் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு புக் பாத்தீங்க. நான் நிறைய வருஷம் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ரோமர்ல பாக்குறப்ப அவர் சொல்றாரு, 16 வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரையிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது தேவ பலனா இருக்குது. ரட்சிப்புக்கு என்ன தேவையா அந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாரு. புரிஞ்சுக்குங்க, பேச புரிஞ்சுக்குங்க. அந்த பேச நீங்க புரியல அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே விளங்காது. அதுல சொல்றாரு, ரட்சிப்பு உண்டாவதற்கு என்ன வந்துச்சான், தேவ பலன். தேவனுடைய பலன் இருக்குதுல. ஏனங்க தேவ பலன்னா, படைப்பு பார்த்திருக்கீங்களா? ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆதி முதலாம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டு சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார். வெளிச்சம் உண்டாயிடுச்சு. தண்ணீர் திரளாய் பறவைகளை பிறப்பிக்க கடவுதுங்கிறார். எல்லாம் உண்டாயிடுச்சு. ஜாதி ஜாதியா எல்லாம் உண்டாகுங்கிறார். எல்லாம் உண்டாயிடுச்சு, எல்லாம் உள்ள எழுச்சு. ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு, பாவத்திலேந்து விடுதலை பெறதுக்கு, என்ன கவனிச்சுங்க, நான் பாவத்திலேந்து விடுதலை பெறதுக்கு கடவுள் திரித்துவத்தினுடைய 2வது நபரை பிதாவான கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பினார். அவருடைய சிலுவ மரணம் தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற எதையும் காப்பாற்ற முடியாது. அதான் அந்த பவர் ஆஃப் த காஸ்ட், பவர் ஆஃப் த காஸ்பல். அது இது வேதத்துல இருக்கு. இதைதான் மார்ட்டின் லூத்தர் படிச்சார். மார்ட்டின் லூத்தர் படிச்சுட்டு சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேவ நீதி எதுல வெளிப்படுத்தப்பட்டதுக்குதான் சுவிசேஷத்துல. சுவிசேஷம் என்ன அவர் சொல்றாரு? சுவிசேஷம் தான் இந்த புக் முழுசும் வாட் இஸ் காஸ்பல் அதான் அவர் சொல்றாரு. சுவிசேஷம் என்ன அவர் சொல்றாரு? மனுஷன் என்ன செஞ்சிட்டானா, விழுந்து போன மனுஷன் ஆதாம் என்ன செஞ்சிட்டானா, பாவத்துல செத்து போனான். மனுஷன் பாவத்துல செத்து போனான், கடவுளுடைய வார்த்தையை மீறுமா? நல்ல கவனிச்சிங்க, ஆதாம் என்ன பாவம் செஞ்சான்? ஆதாம் என்ன பாவம் செஞ்சான்? உபச்சாரம் பண்ணலாம். கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை கேட்கல. இன்னைக்கு ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லையோ கஷ்டம். அதான் இந்த உலகம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாவம்ங்கிறது மிஸ்ஸிங் த மார்க், லக்கை தவறுதல் தான் பாவம். லக் என்னன்னு தெரிஞ்சு அந்த லக்கில் நீ விடல அப்படின்னு சொன்னா, லக்கில் பாயிண்ட்ல நீ அடிக்கல அப்படின்னு சொன்னா நீ தோத்துட்ட. இதான் ஆதாம் மீறினது. மனுக்குள்ள முழுவதுமாக பாவத்துக்குள்ளாக மாறி போகுது, வீழ்ந்து போகுது. அதனால தான் சொல்றாரு அடுத்த வசனத்துல சொல்றது, அவர் சொல்றாரு 18 வசனத்துல, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும், அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் அப்படிங்கிறாரு. அவபக்தினா என்ன? அதை கவனிச்சுங்க. அநியாயம்னா என்ன? தேவ கோபம்னா அவபக்தி அப்படிங்கிறப்ப 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்க தேவனுடைய நீதிங்க. 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து அந்த 10 கட்டளை கவனிச்சுங்க, லிசன் பண்ணுங்க ரொம்ப கவனமா. 10 கட்டளை மனுஷன் எப்படி பாவியா இருக்காங்க, 10 கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. ஒரே தேவனை வணங்கணும், அந்த தேவனை உருவத்துல வணங்கக்கூடாது, அந்த தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது, ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசிரியம். இதான் அவபக்தி. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு, அந்த உறவு சரியில்லைனா பின்னால இருக்கிற ஆர்வம் நீ சாதாரணமா செய்வ. உனக்கு கடவுளோட உறவு இல்லைனா நீ அநியாயம் பண்ணுவ, அக்கிரமம் பண்ணுவ, மீறுதல் பண்ணுவ. மனுஷன் பாவத்துல விழுந்து போனா, மனுஷன் பாவத்துல செத்து போனா, மனுஷன் மரிச்சு போனா. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க மேலையும் என் மேலையும் கடவுளுடைய கோபம் இருக்கு. இந்த உலகத்தின் மீது கடவுளுடைய கோபம் இருக்கு. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷன் மேலையும் கடவுள் கோபமா இருக்கிறார். அது தெரியுமா? அதான் அந்த வசனம் சொல்லு. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமா கடவுளோட கோபம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. கடவுளுடைய கோபம், கடவுளுடைய கோபத்துல எந்த மனுஷனும் காப்பாத்திக் கொள்ள முடியுமா? நீங்கள் நானும் பாவியா இருக்கும். நம்மளால பாவத்தை மட்டும் தான் செய்ய முடியும், நம்மளால நல்லது செய்ய முடியாது, நம்மளால நல்லது யோசிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, விருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? எப்படி தேவ கோபம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேவனே தேவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளை குறிச்சதான அறிவு மனுஷன் படைப்புல கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னா, கடவுளை குறித்த அறிவோட தான் அவன் படைச்சிருக்கிறார். ஆனா அவன் என்ன செஞ்சல, அவன் கடவுளை வணங்கல. அதனாலதான் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வச்சுட்டான். அடுத்தது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. தேவனே தேவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படின்னா, காணப்படுகின்றவைகள் மூலமாக, படைப்பின் மூலமாக கடவுளை அறிதல். இந்த உலகத்துல நீ என்னத்தெல்லாம் பார்க்கறியோ அவ்வளவுதான் கடவுளே. நீ என்னைய பார்த்த நான் கடவுளுடைய, நான் உன்னைய பார்த்தா கடவுளுடைய. இந்த உலகத்துல நீ என்னென்னலாம் இருக்குதோ அவ்வளவும் கடவுளுடையது. நல்லா புரிஞ்சுக்குங்க, எதுவும் என்னது கிடையாது, எல்லாமே கடவுளுடையது. உலகம் படைக்கிறப்ப ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா லிசன் பண்ணுங்க, எதுவுமே கிடையாது. கடவுள் மட்டும்தான் இருந்தார். எங்க இருந்தாரு? யாருக்கு தெரியும் எங்க இருந்தார்? ஆனா கடவுள் இருந்தார், நித்தியத்துல இருந்தார். நித்தியத்துல எப்படி இருந்தார்? பிதாவா, குமாரனா, பரிசுத்தாவியான திரித்துவ ஏகதேவனா, கடவுள் நித்தியத்துல இருந்தார். அவர் இந்த உலகத்தை படைச்சார், ஒன்றும் இல்லாமல் இருந்து உலகத்தை படைத்தார். ஒண்ணுமே கிடையாது. அவர் சொன்னா நடக்கும். அவர் சொன்ன வெளிச்சம் லெட் தேர் பீ லைட் அப்படின்னாரு, அவ்வளவுதான் வெளிச்சம் வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் கொண்டாந்த, அதுக்கு இந்த லைட்டுக்கு தேவையான இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, யாருக்குமே தெரியாது. இப்ப கடவுள் ஆதாமம் படைக்கிறப்ப கூட நீ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் படைச்சது, கடைசியில் ஆதாமம் படைச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. என்ன கொடுக்கல ஆதாமுக்கு? எவ்ரி பிளஸிங், அவனுக்கு ஆசீர்வாதம்ங்கிறது தேவையே இல்லை. அவன் அவன் உலகத்துல வர்றப்ப அவனுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ட் அவனுக்கு வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில அவன் பாவம் செஞ்சான், இப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு மனுஷன் இருக்கிறான். தேவன் படைத்த உலகத்துல கடவுளை விட்டுட்டு அவன் என்னத்தை யோசிக்கிறான், படைப்பை பார்த்துட்டு இருக்கான். ஆகவே தேவன் அவர்களை என்ன செஞ்சான்னா, தேவ கோபம் என்னன்னு தேவ கோபம்னா, தேவன் அவர்களை என்ன செஞ்சார்னா பாவத்துக்கு விட்டுட்டார், பாவத்துல விட்டுட்டார், கையெடுத்துட்டார். அதான் விஷயம், கையெடுத்துட்டார்னா என்ன தெரியுமா, நீங்க தேவ கோபத்தை குறிச்சு தெரிஞ்சுக்கணும்னா ரோம 1 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு மெதுவா வீட்டுல உட்காந்து நீ வாசிக்க, கடவுளுடைய கோபம்லாம் 1 அதிகாரத்துல 24 வசனத்தை வாசிக்கிறீங்க. கோபத்துக்கு விட்டுட்டார் கடவுளுடைய கோபம்னா நீங்க கேளுங்க, கடவுளுடைய கோபம்னா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா, கடவுளுடைய கோபம்னா என்ன தெரியுமா நீங்க நினைக்கிறீங்க, பயங்கரமான ஒரு இப்ப அந்த கோவிட் வந்துச்சு, பயங்கரமான கோபம் கடவுளுக்கு. சூரியன் கருப்பாகி கீழே விட போகுது, கடவுளோட கோபம். இஸ்ரேல் மேல இன்னைக்கு அராபுல எல்லாம் பயங்கரமான அது கடவுளோட கோபம். கடவுள் எப்பயோ மனுஷன் பாம செஞ்சப்பே கடவுள் கடவுளுடைய கோபத்துலதான் அந்த உலகமே, அதனாலதான் கடவுள் என்ன செஞ்சுட்டாருல, கையெடுத்துட்டார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க, 24 வசனம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை என்ன செஞ்சாரா, அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார்கள். சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். கடவுள் அந்த அவிசுவாசியில இருந்து கையெடுத்துட்டார். நல்ல கவனிச்சுக்கோ, பாவம் பெறுகிறப்ப கடவுள் அவன் மேல கையெடுத்துவார். கையை எடுத்துட்டா நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்வ, நீ நல்லா பொய் சொல்லுவ, நீ நல்லா திருடுவ, நீ ஹோமோசெக்ஸ் பண்ணுவ, நீ லெஸ்பியனா இருப்ப. அவர் சொல்ற இது நிமித்தம் தேவன் அவர்கள் இழிவான இச்சரை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா. 27 வசனம். அந்தபடியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல், சுவாபமா அனுபவிக்கிறது கிடையாது, ஒரு ஆண் ஒரு பெண் அனுபவிக்கிறது கிடையாது, அதை மாறிடுச்சு. ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடத்திட்டு தங்கள் தப்பிதங்களுக்கு தகுதியான பலனை தங்களுக்கு அடைந்தார்கள். அதெல்லாம் விஷயம், அவன் இப்படிதான் இருப்பான். அவன் இன்னும் எப்படி இருப்பான்னு சொல்றாரு, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கடவுள் விட்டுட்டார், அவன் மேல கை எடுத்துட்டார். ஆகவே அவன் என்ன செஞ்சானா, அவர்கள் நல்ல கோணிய கடவுளுடைய கோபம் இன்னைக்கு நம்ம மேல இந்த உலகத்துல இருக்குங்கிறதுக்கு தெளிவான அடையாளம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் அவன் என்னென்னலாம் செய்வான், ரட்சிக்கப்படாதவன் என்னென்னலாம் செய்வான்னு சொல்றாரு. அதான் கடவுளுடைய கோபம். என்ன கோபமா, அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவருமாய் அவதூறு பண்ணுகிறவருமாய் தேவ பகைஞருமாய் துராக்கிரமணம் பண்ணுகிறவருமாய் அகந்தை உள்ளவருமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவிகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவருமாய் இருக்கிறார்கள். எப்படிதான் இருப்பான், கடவுளுடைய கோபம்னா நீ நினைக்காத, வித்தியாசமா நினைக்காத. கடவுளுடைய கோபம்னா நீ பொறாமப்படுறது, எரிச்சல் படுறது, கடுப்பாகிறது, அப்பா அம்மா பேச்சு கேட்காம போறது, வேதத்துக்கு செவி கொடுக்காம போற ஒவ்வொரு காரியமும் கடவுளுடைய கோபம். கடைசி வசனத்துல சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களாயிருக்கிறார்கள். அவன் மரணத்துக்கு பாத்திரவான். கடவுளுடைய கோபம் உன் மேல இருக்கு நினைச்சுக்கோ. இந்த வசனத்தை வாசி, வீட்டுல உட்காந்து வாசிப்பா, நல்லா வாசி, சந்தோஷமா வாசி. இதெல்லாம் நீ செய்வ, நீ இணங்காதவன், கோபம் உள்ளவன், பொறாம உள்ளவன், எரிச்சல் உள்ளவன், நீ ரட்சிக்கப்படாதவன். இது கடவுள் உன் மேல கோபமா இருக்கிறதுனாலதான் நீ தகாததெல்லாம் பார்த்துட்டு இருக்க, தகாத வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க, உனக்கு லெஸ்பியன் பிடிக்குது, உனக்கு ஹோமோசெக்சுவல் பிடிக்குது, காரணம் உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இப்படிப்பட்ட நிலை அழகோன்னு இப்படிப்பட்ட நிலைதான் நீங்களும் இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் இருக்கலாம். அவன் கடவுளுடைய கோபத்துக்கு நேரா இருக்கா? கடவுளுடைய கோபம் ஓ மேல இருக்கு, இன்னொருத்த மேல இல்ல. பாவம் செய்யற ஒவ்வொருத்த மேலையும் கடவுள் கோபமா இருக்கிறாரு, ஹாப்பியா இல்ல. வேதம் சொல்லுது, சங்கீதத்துல சொல்றாரு, நாள்தோறும் பாவிகள் மீது சினம் கொள்ளுகிற தேவன் சொல்லி சொல்றாரு. அதான் ஒரு பாவம் தான் செஞ்சான், செஞ்சானா? ஒரு பாவம் தானே செஞ்சான். என்ன நடந்துச்சு? பாவத்துக்கு ஒரு நாளும் தண்டனை இல்லாம போகவே போகாது. 930 வருஷம் இந்த உலகம் எப்படி பாவத்துல சீரழிஞ்சது கண்ணால பார்த்தவன், தாம் பிள்ளையோடைய மரணத்தை பார்த்தவன், இதான் கொடூரம். தாம் பிள்ளைய ரெண்டு சகோதரர்களா, காயின் ஆபேல், காயின் ஆபேல கொல்றத கண்ணுக்கு முன்னால பார்த்தான். காயின் சபிக்கப்பட்டு போனவனா பார்த்தான். இதுக்கு மேல வேற என்ன வேணும் உன் வாழ்க்கையில? நோவாவின் நாட்கள்ல என்ன நடந்துச்சு? ஜனங்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்து தான் ரோமர்களை நிறுவோம். இதுதான் செஞ்சான், நல்ல கவனிச்சு. இதேதான் அந்த ரோமர் 1 அதிகாரத்துல செஞ்சதான் அவன் செஞ்சான். அவன் குடிச்சான், தரிச்சான், எல்லாம் பண்ணனான். நடக்குது பாத்தீங்களா? இன்னைக்கு சிட்டிஸ் எல்லாம் போங்க, நீ வேற ஸ்டேட்ஸ் போங்க, அமெரிக்காவுக்கு போங்க, வெளி வெளி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நீங்க போங்க, இன்னைக்கு ஒரு பிள்ளையும் கேட்காது, எல்லாம் தம் அடிக்கும். பராக் ஒபாமா மக தம் அடிப்பா, அது ஒரு ட்ரெஸ் ஆக்வர்டா போடும், எவனும் கேட்கவே மாட்டான். அது பாத்துக்கிட்டு அது பாட்டுக்கு நடக்கும். அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்படியவே மாட்டான், இணங்க மாட்டான். கடவுளோட கோபம் அவன் மேல இருக்கு. எப்படி இருக்க நீ? வாழ்க்கையில கடவுளோட கோபம் இருக்கு. நீ செய்யற ஒவ்வொரு பாவமும் கடவுளோட கோபத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கடவுளோட கோபம் நோவாவினுடைய நாட்கள்ல பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், கடைசி நாள் எப்படிதான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஆண்டு என்ன சும்மா விட்டாரா? நோவாவை சும்மா விட்டாரா? நோவா காலத்துல சும்மா இருந்துச்சா? நடந்த நிகழ்ச்சி என்ன? வெள்ளத்தை அனுப்பிச்சாரு கடவுளுடைய கோபம். யோசிச்சு பாருங்க, அந்த வெள்ளம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மழை பெஞ்சதே கிடையாது, அப்பதான் மழை பெய்யுது. எப்படி இருந்திருக்கும் மழை பெய்யிருப்ப? அது புதுசா இருக்கு. 120 வருஷம் சொல்லிருக்கான் சுவிசேஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. நீ இந்த சர்ச்சில் எத்தனை வருஷமா நீ சுவிசேஷம் கேட்டுட்டு இருக்க, இன்னும் நீ தொடர்ந்து பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிற. விட மாட்டார், நல்ல மனசு வச்சுக்கணும். விட மாட்டார். ரட்சிக்கப்படாம இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோ, கடவுள் மேல கோபமா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? நீ நினைச்சுக்காத, ஹாப்பியா இருக்கிறாரு கடவுள், எனக்கு ஒரு நல்லது நடந்துட்டு இருக்கு, ஓ ஃபைன் அப்படி நினைக்காத. நீ இருக்கிற எல்லார் மேலையும், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷன் மேலையும் கடவுள் சீரியஸா படுபோமா இருக்கிறாரு. 120 வருஷம் பிரசாங்க கேட்டா, நீ பிறந்ததுலையும் கேட்டு இருக்க, நல்ல கவனிச்சுக்கோ. குட்டி பிள்ளைங்க பிறந்ததுலையும் கேட்டு இருக்கோம், கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம் சுவிசேஷம். இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்றது மாதிரி வேற எங்கேயும் சொல்லல, இல்ல அழுத்தமா சொல்லுவேன் நானு. இங்க நீ கேட்கிற சுவிசேஷம் வேற எங்கேயும் கேட்க முடியாதுன்றதை நான் சொல்றேன் நானு. நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன நடந்துச்சு. 120 வருஷம் கேட்டான், கேட்கவே இல்லை. பேசாம மழை பெஞ்சிச்சு, என்னடா புதுசா இருக்குன்னு பார்த்தான். கொஞ்சோண்டு கால் வழியா ஓடிட்டு இருந்துச்சு தண்ணி, அப்புறம் கண் காலுக்கு வந்துச்சு, முட்டிக்காலுக்கு வந்துச்சு, இடுப்பலுக்கு வந்துச்சு. ஓடுறான், எல்லாம் பக்கத்துல போய் பேலைக்கிட்ட போவான். ஆண்டவர் கூப்பிட்டு ரே உள்ள போடான்னு சொல்லி பூட்டி சாரி கையில் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்மட்டுக்கு எவனுக்கும் என்ன கிடையாது, தயவு தாட்சண்யம் இறக்கங்கிறது கிடையாது. பாவத்தில இருந்து நீ மனம் திரும்பல, நீ தொடர்ந்து பாவத்துல நினைச்சிருப்ப அப்படின்னு சொன்னா கடவுளுடைய கோபத்தை மட்டும்தான் நீ வாங்கிக்க முடியும், வேற எதுவுமே வாங்க முடியாது. மனசு வச்சு, மலைக்கு அரராத்து மலைக்கு மேல 50 முழம் தண்ணி கூட போயிடுச்சு. ஒருத்தன் கூட ஆண்டவர் ஈவி இறங்கலாம் மாறாட்டல. இருக்கிற மிருகம் எல்லாத்தையும் சகத்து மணி கழிச்சு போயிட்டாரு சோதம் குமாரால. ஜனங்கள் எப்படி இருந்தா பாத்தீங்களா? சோதம் குமாராக, சோதம் குமாரா சும்மா நினைச்சீங்களா? ஹோமோசெக்சுவலுக்கு பேரு ஹோமோசெக்சுவல் இப்பதான் பேரு, அதுக்கு முன்னால பேரு சோதமைத்துன்னு பேரு, சோதமைத்துன்னு தான் சொல்லுவான். ஆணோட ஆண் தான் அவன், தேவதூதர்களை கூப்பிடுறான். அப்ப மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கொள்ளாத இருதயமா இருந்திருக்கு பாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு 6 அதிகாரத்துல சொல்ற, மனுஷனுடைய இருதயம் நிச்சம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. உன்னுடைய என்னுடைய இருதயம் ஒரு நாளும் சுத்தமா இல்ல. பாவத்துல விழுந்து போன மனுஷனுடைய இருதயத்துல இருந்து ஒரு நல்லதும் கிடையாது. கேவலமான காரியம் தான், நல்லா புரிஞ்சுக்கோ. கெட்டதுதான் வரும், நல்லது வராது. விசுவாசிக்கும் அப்படிதான். விசுவாசி வேதத்திலான நிரப்பப்படலன்னா உன்னுடைய இருதயம் கெட்டது. உன் விசுவாசியுடைய இருதயத்துல நல்லது வரணும்னா அது பரத்திலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும், இல்லாட்டி வராது. கடவுள் உன் மேல கோபமா இருக்கிறார். சோதோம் குமாரா மேல ஆண்டு, அதாவது அந்த ஒரு பயங்கரமான ஒரு பிரேயர் நடக்குது அந்த இடத்துல. அதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புல் அரிச்சு போயிடும், பயம் வந்துடும். ஆபிரகாம் ஜெபம் பண்றான், ஆண்டவரே ஏன்னா அந்த லோத்து இருக்கலாம், லோத்து இருக்கலாம், ஆண்டவரே லோத்துக்காக இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி என்ன தெரியுமா, நம்மளுடைய உறவுகள் அழிஞ்சு போயிட்டு இருக்கோம், அவனுக்காக கண்ணீரோட ஆபிரகாம போல அந்த லோத்துக்காக பரிதவிக்கிற திருச்சபையில மக்கள் எழும்பப்படணும். நினைக்க உட்கார்ந்து உன்னுடைய கணவனுக்காக, உன்னுடைய மனைவிக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைக்காக மன்றாடணும், அழுகணும், கதறணும். இல்ல அப்படின்னு சொன்னா அது கடவுளோட. இப்ப ஒண்ணு வேணாயா, நீ போய் இதை யூடியூப்ல போட்டு பாரு, எப்படி ஹமாஸ் அடிக்கிறாங்கன்னு பாரு. அட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சு காலு கையெல்லாம் கால் அங்க 10 கால், 100 கால், 20 கால் கிடக்குது. அப்படி கை இங்க 100 கை, 50 கை கிடக்குது. சரீரங்கள் சிதறப்பட்டு கிடக்குது. கத்துறான், ஐயோ ஐயோங்கிறான். இதோட மோசமா இருக்கும், நல்ல மனசு வச்சுக்க. சாவ நீ விரும்பினா கூட சாவு உனக்கு வராது. பாவத்துல இருந்து நீ மனம் திரும்பலனா உனக்கு ஆபத்து. விளையாட்டு பண்ணாத. எப்படி இருந்திருக்கும் அக்கினியும் கந்தம் அப்படியே பஷ்பமாயிடுச்சான். ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, கொரோசினே, பெத்சாயிதாவே, உனக்குள் செய்யப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் சோதோமலையும் குமாராவளையும் நடந்துருச்சுன்னா அந்த நாடு நிலைச்சிருந்திருக்கும்பா, அதோட மோசமாக போகுது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதுதான், நீ தொடர்ந்து பாவத்துல நிலைச்சிருந்தீன்னா உன் பாவம் உன்னை விடாது, பாவத்துல உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, நீ பாவத்துல அழிஞ்சு போயிருவ, நீ மனம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மாட்டின் குத்துறத வாசிச்சாரு, எப்படா இவ்வளவு கோபத்துக்கு கீழே இருக்கிறவன், சுயாதீன சித்தம் இல்லாதவன், பாவத்தை மட்டுமே விரும்பி செய்யறவன், பாவத்தை விட முடியாதவன், எப்படி ரட்சிக்கப்பட முடியும், எப்படி இவன் வந்து பாவத்தை விட்டு வெளியே வர முடியும், எப்படி இவனுக்கு சுயாதீன சித்தம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அந்த கேள்வி எழுப்பப்பட்ட பிற்பாடுதான் அந்த வசனத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு, ரோமர் 3 அதிகாரத்துல சொல்றாரு, வாசிக்க கேட்ட முதல்ல எடுத்துள்ள வாசிக்க கேட்ட பகுதியில சொல்றாரு, 3 அதிகாரம் 20 வசனத்துல, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி. அது இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்குது, மனுஷன் இடத்துல இல்ல, நியாய பிரமாணத்துல இல்ல. மனுஷன் பாவத்துல செத்து இருக்கான், மனுஷனுக்கு பாவம் மட்டும்தான் தெரியும். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாததுதான் வரும். மனுஷன் பாவத்துல செத்து இருக்கிறான். ரட்சிக்கப்படாம இருக்கிற நீ பாவத்துல செத்து இருக்கிற, உனக்குள்ள பாவம் இருக்கு. இந்த பாவத்துல இருந்து உன்னால காப்பாத்திக்க முடியாது. உன்கிட்ட விசுவாசம் இல்ல, உன்கிட்ட மனம் திரும்புதல் இல்ல, உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீ நல்லா செய்யணும்னு நினைச்சா, நீ பிரமாதமா செய்யணும்னு நினைச்சா, உனக்கு சுயாதீன சித்தம் இருக்கு நீ சொன்னா, உன்னுடைய சுயாதீன சித்தம் உன் பாவம் செய்யறதுக்கு மாத்திரம்தான் இருக்கு, நல்லது செய்யறதுக்கு கிடையாது. உன்னால நல்லது செய்ய முடியவே முடியாது. பாவத்துல செத்து போன மனுஷனால நல்லத ஒரு காலத்திலையும் செய்ய முடியாது. நீ செத்துட்ட, உனக்கு உயிர் இல்ல, உனக்கு உயிர் வேணும். கடவுளுடைய கோபத்துக்கு கீழே இருக்கிற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் மனசுல வச்சுக்கோ, உனக்கு இதுதான் கெதி. நீ செத்தா நரகத்துக்கு தான் போவ, கடவுளற்ற இடத்துக்கு தான் போவ. கடவுள் உன் மேல கோபமா இருக்கிறார். உன் பாவத்தை விட்டு இதை தாங்க ஏமாத்தலாம். ரோமன் கத்தோலிக்கும் பெந்தகோஸ்தேக்காம ஏமாத்திட்டு இருக்கான். இது இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டான். அபிஷேகம் பேது, ஆவியானவர் வர்றாரு, இறங்குறாரு, ஓடிமா என்னடா ஓவோன்னு ஓங்கி போடலாம் போல இருக்கும். யார ஏமாத்திட்டு இருக்க? ஆத்மா நரகத்துக்கு போறத குறிச்சு கவலையற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற கூட்டம் இன்னைக்கு இவங்களும் அப்படித்தான். அந்த மனுஷனும் அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு எவனாவது இச்சிங் இயேசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே காதை சுரண்டிக்கிட்டே இருக்கும். நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு வியாதி வராது, ஒண்ணு வராது, ஆனா நீ செத்து போயிருவ. அது தெரியுமா உனக்கு, ஒண்ணுமே வராதான், நீ செத்து போயிருவ, நரகத்துக்கு தான் போவ. நீ ரொம்ப நல்லா வாழ்ந்து நீ நரகத்துக்கு தான் போக முடியும், பரலோகம் போக முடியாது. உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். வேற வழியே கிடையாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா ஏசு கிறிஸ்து இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, ஏசு கிறிஸ்து இல்லாம ரட்சிப்பு இல்ல. ஏசு ஏன் இந்த உலகத்துல வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார். நான் நல்லவனா இருந்தா எனக்கு ஏசு கிறிஸ்து எதுக்கு வரணும்? நான் நல்லவன் இல்லையே, ஏசுல வந்தார் பாவிகளை ரட்சிக்க. பாவிகளை ரட்சிக்க ஏசு உலகத்துல வந்தார். நீ எடுங்க என்னோடு கூட ஒண்ணு கொரிந்தியர் 15 எடுங்க. ஒண்ணு கொரிந்தியர் 15 எடுத்துங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. காஸ்பிள பத்தி சொல்றப்ப சொல்றாரு, காஸ்பிள சொல்றப்ப சொல்றாரு, மனுஷ கிரியை கிடையாது, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய நீதி அப்படிங்கிறார். பாருங்க. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், அழகோனிய, நான் அடைந்ததும் பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd உயிர் தெழுந்தார். அவர் சொல்றாரு, ரட்சிப்புனா என்னப்பா? ரட்சிப்புனா என்னது? என்னங்க, நல்லா லிசன் பண்ணிக்கங்க. ஏசு கிறிஸ்து 2000 முன்னால மனுஷ என்னுடைய கிரியை கிடையாது, நான் செய்யற நல்லது கிடையாது, நான் எதை விசுவாசிக்கிறேன்னா 2000 முன்னால இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து வேத வாக்கியங்களின்படி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3rd உயிர் தெழுந்ததை நான் நம்புறது. இங்க இருந்து நோக்கி பார்க்கலாம், எங்க இருந்தா கிரியை செய்யறது? கிரியை இயேசு செஞ்சு முடிச்சுட்டாரு. நான் கிரியை செய்யறதுனால ரட்சிப்பு கிடையாது. கிறிஸ்து சிலுவையில செஞ்சு முடிச்ச நீதி, கிறிஸ்து சிலுவையில செஞ்சு முடிச்ச பரிகார பலி, அந்த பரிகார பலியின் மூலமாக மாத்திரம்தான் மீட்பு. ஏசு இல்லாம மீட்பு கிடையாது, ஏசு கிறிஸ்து இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது, கிடையவே கிடையாது. என்ன கிரியை செய்ய போறேன்? என்னுடைய கிரியை என்ன செய்ய முடியும்? பாவத்தில் இருக்கவன் பாவ கிரியை தான் செய்ய முடியும். கிறிஸ்து தான், கிறிஸ்துவோட நீதி தான், கிறிஸ்து தான் சிலுவையில் மரிச்சான். நல்ல மனசு வச்சுக்க, நீ எவ்வளவு மோசமான கொடூரமான பாவியாக இருந்தாலும் இயேசுவனுடைய பாவத்துக்காக சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்திருந்தார், உயிரோடு இருக்கிறார். இயேசுவே நான் பாவியன்னு சொல்லணும். இதைதான் மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடிச்சார், இதைதான் மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தம்னு சொன்னாரு, இதைதான் வாங்க எல்லாரும் இப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு வாங்கன்னு சொன்னாரு. நான் யாரும் விசுவாசிக்க சொல்றான், நான் விசுவாசிச்சேன். நீ என்ன விசுவாசிக்க முடியும்? நீ தான் செத்து போயிருக்க. விசுவாசம் ஆவியின் கனியில ஒன்று, விசுவாசம் கடவுள் கொடுக்கிறது. பாவத்துல செத்து போன மனுஷனுக்கு விசுவாசத்தை கடவுள் கொடுக்கிறது, அது கிருபையா விசுவாசத்தை கொடுக்கிறது. விசுவாசங்கிறது விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தர், விசுவாசத்தை முடிக்கிறவர் கர்த்தர். உங்கள்ட்டையும் என்கிட்டையும் விசுவாசம் இல்ல 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 இல்ல. விசுவாசம் பரிசுத்த ஆவியான தேவன் எனக்குள்ள கொடுக்கிறது. ஆவியானவர் எனக்குள்ள வந்து சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது என்னைய பாவின்னு சொல்லி, எனக்கு நீதி இல்லைன்னு சொல்லி, எனக்கு நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லி கிறிஸ்துவ நோக்கி காட்டுறது. ஐயோ நான் பாவி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே உமக்கு விரோதமா இப்பவும் நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கேன், இயேசுவே என்னை மன்னிங்கிற அந்த மன்னிப்பினுடைய அந்த ஆசை விருப்பத்தை உங்களுக்குள் உண்டு பண்ணுகிறவர் தேவன். மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க, நினைக்கிறேன் இவன் நல்லது இருக்கான், விளங்காததுதான் இருக்கு, ஒண்ணு நல்லது கிடையாது. இவருங்க விசுவாசின்னு சொல்றீங்கள, நீ விசுவாசியா இருந்தீனா உனக்குள்ள 100% பரிசுத்த ஆவியானவர் இருந்தாகும். பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இல்லைனா நீ நிச்சயமா தெல்ல தெளிவான அருகத்துக்கு போவ. நான் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்கும் காரணர் இயேசு, நான் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியத்துக்கும் ஆண்டவர் தான் காரணர், நான் செய்த எல்லா தீமைக்கும் நான் மட்டும்தான் காரணர். இதான் கால்வின் சொல்றாரு. பாவம் மோசமானதுப்பா, பாவம் என்ன சும்மா சாதாரணமானதா? நாங்க பேசிட்டு இருந்தோம் நானும் ஜெயபாலும் போறப்ப, கார்ல போறப்ப, மனுஷன் பொதுவாகவே ஜென்ரலாகவே பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு கடவுள் என்னென்ன வழி ஏற்படுத்தி இருக்கிறார்? அப்பா கொடுத்துருக்கார், அம்மா கொடுத்துருக்கார், சிப்ளிங்ஸ் கொடுத்துருக்கிறாரு, சரியா, அக்கா தங்கச்சி, அடுத்து உறவுகள் கொடுத்துருக்கிறாரு, சமூகத்தை கொடுத்துருக்காரு, அந்த தெருவில் இருக்கிற மக்களை கொடுத்துருக்கிறாரு, சமூகத்தில் இந்த ஏரியா, இந்த ஏரியாவில் நான் தம் அடிச்சேன்னு வச்சுக்கோ, சின்ன ஒன்று பையன் மாதிரி தம் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் ஒருத்தன் சொல்லிடுவான், நான் பாவம் செய்யாம இருக்கிறது. நீ வீட்டில் உட்காந்துட்டு பாவம் செய்ய முடியாது, தெரியாத இடத்துக்கு போகணும். ஆனா தெரியாத இடத்த கத்தர் கொடுக்கல, எல்லாத்துக்கும் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காடுமாங்க. கடவுள் இந்த உலகத்துல எந்த மனுஷனும் பாவம் செய்ய கூடாதுங்கிறதுக்காக கடவுள் அப்பா அம்மா உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கொடுத்திருக்காரு. இதை தாண்டி கிறிஸ்தவனுக்கு வேதம் கொடுத்திருக்காரு, திருச்சபை கொடுத்திருக்காரு, போதகர் கொடுத்திருக்காரு, சேர்ச்சி டிசிப்ளின் கொடுத்திருக்காரு. இவ்வளவும் மிஞ்சி நீ பாவம் செய்யறியா இல்லையா? அப்ப நீ எவ்வளவு துணிகரமானவன், அப்ப நீ எவ்வளவு மோசமானவன், அப்ப நீ வேதத்தை நேசிக்கிறியா, அப்ப இயேசுவை நேசிக்கிறியா? எவ்வளவு ப்ரொடெக்ஷனை தாண்டி பாவம் செய்யறவன், எவ்வளவு தில்லாலங்கடியா இருப்பான். இவன் பரலோகத்துக்கு போறானா? வாங்க உங்க லட்டு மாதிரி வாங்க வாங்க, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு வந்துருங்க, நீங்களாம் இல்லனா பரலோகம்லாம். நல்லா தெரிஞ்சுக்கோ, ரட்சிப்பு குறிப்பிட்டவர்களுக்காக மாத்திரம்தான், ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடையாது. ரட்சிப்பு தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துல நீ வச்சிருங்க ஆண்டவரே, நீ கதறணும் இப்ப ஆண்டவரே, நான் பாவின்னு இப்ப கதறணும் ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்துக்குள்ள நீ வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லணும். எபேசியர் 1 அதிகாரத்தை யோசி படிச்சுப்பாரு, உலக தோற்றத்துக்கு முன்னதாக ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 13:8 பார்க்கும் பொழுது நம்முடைய பெயர்லாம் ஜீவ புஸ்தகத்துல உலக தோற்றத்துக்கு முன்னதாக எழுதப்பட்டிருச்சு. ஏசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருந்தார். ஆண்டவர் ரட்சிப்ப நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் ரட்சிப்ப மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு பின்னால ஏற்படுத்தல, ஆண்டவர் முதலாவது உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலே ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பின்னால்தான் படைப்பு, அதுக்கு பின்னால்தான் மனுஷன், அதுக்கு பின்னால்தான் வீழ்ச்சிய ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, அது இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான். இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது. அவர் கடவுள், அவர் திரித்துவத்தினுடைய 2வது நபர். அவரை பிதாவான கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில் வந்தார். அவர் நன்மை செய்தவராக இருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராக இருந்தார். அவர் கடவுளாக மனிதனாக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் நம்மளுக்காக பரிசுத்தமாய் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். சிலுவையில கடவுளுடைய கோபம் யார் மேல தீர்க்கப்பட்டுச்சுன்னா இயேசு மேல. இயேசு உங்களுடைய கோபத்தை தணித்தார். இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். என்னால செய்ய முடியாத எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்தார். அதெல்லாம் சொல்றப்ப சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யவான் கேட்பான், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சொல்றாரு, அது மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடும். ரட்சிப்பு தேவனால் கூடுகின்ற காரியம், மனுஷனால் கூடுகின்ற காரியமே கிடையாது. உனக்கு ஒருவேளை இந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட்டிருக்குமானால், ஆண்டவரே நான் பாவியா இருக்கேன், ஆண்டவரே ஆண்டவரே என்னை நான் ரட்சித்துக் கொள்ள முடியாது, எனக்கு பிடிச்சமானதெல்லாம் பாவம் மாத்திரம்தான், இயேசுவே நீ பாவத்தில் எனக்கு விடுதலை தாங்க, இயேசுவே நீ இல்லாம எனக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசுவே தயவு செய்து உள்ளத்துல வாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லுது. வேதம் சொல்லுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை நடத்துவான்னு சொல்லி சொல்லுகிறது. வேதம் சொல்லுது நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி சொல்லுது. அது இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கு. இயேசுதான் பாவத்தை மன்னிச்சவர், வேற யாராலையும் பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆமென். இயேசுதான், இயேசுதான். ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், ஆண்டவரே இந்த சத்தியத்தை தாங்க இந்த ரோமன் கத்தோலிக்கும் இந்த பெந்தகோஸ்தே காரணம் மூடி மறைக்கிறான். இவங்களை கொள்ளணும், நம்ம வேத வார்த்தைகளை கொண்டு கொள்ளணும். இவங்களை நம்ம ஆண்டவர் தனது வார்த்தையை மகிமைப்படுத்தணும், வார்த்தையிலிருந்து கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து கிறிஸ்து மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லி கிறிஸ்துவை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவார்.